புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை அடையார் புற்றுநோய் நிறுவனத்தின் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவ நிபுணர் திருமதி டாக்டர் ஜெயஸ்ரீ நடராஜன் அவர்கள் கருப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த பகுதி ஒன்றினை நேற்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் கேட்டோம். அதனைத் தொடர்ந்து பகுதி இரண்டினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நான் டாக்டர் ஜெயஸ்ரீ நடராஜன், அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் கைனி ஆன்காலஜிஸ், அதாவது கருப்பை, கருப்பை வாய், சினைப்பை மற்றும் பெண்ணுறுப்புக்கான புற்றுநோய்களுக்கான மருத்துவராக இருக்கேன். நான் என்னோடய முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்கிறது. சர்ஜிக்கல் ஆன்காலஜி தான் என்னுடைய முக்கியமான வேலை. எங்கள் கைனி ஆன்காலஜியில் வந்து ப்ரிவென்ஷன், அதாவது கேன்சரோட தடுப்பு முறைகளை பரப்புறதும் அதை செயல்படுத்துறதும் எங்கள் வேலையாக இருக்குது. ஸோ இன்றைய மீட்டிங்கோட முக்கிய சாராம்சம் என்ன அப்படின்னா, கருப்பை, கருப்பை வாய், சினைப்பை கேன்சருக்கான சிம்டம்ஸ் என்ன, அதை எப்படி தடுக்கிறது, என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம நினைப்பாங்க. சர்விக்கல் கேன்சருங்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக இன்னத்தில் ரொம்ப வருஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு சமுதாய வளர்ச்சி அடைய அடைய சர்விக்கல் கேன்சரோட நம்பர் குறைஞ்சாலும் WHOன்னு சொல்லப்படுற உலக சுகாதார நிறுவனம் எதிர்பார்க்குற நம்பர், அதாவது 100,000 பேரில் 4 பேருக்கு கம்மியாக சர்விக்கல் கேன்சர் இருந்தால் நல்லது அப்படின்னு உலக சுகாதார நிலையம் சொல்லுது. அது என்ன சொல்லுது, 2030க்குள்ளே இந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதுக்கிட்டே இல்லை, நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 18 பேர் 1,00,000 பேருக்கு இருக்கும். வளர்ந்த நாடுகள் ஆல்ரெடி இதுக்கான முறைகளை கையாண்டதுனால அவங்க இந்த டார்கெட்ஸை ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வளர்கின்ற நாடுகளில் இருக்க இந்தியா போன்ற நாடுகளில் வந்து இதற்கான விழிப்புணர்வை கொண்டு வர்றதும், பெண்கள்கிட்ட இது என்னுடைய கடமை, நான் என்னோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது என்னோட கடமை, ஸ்க்ரீனிங் சொல்லப்படுகின்ற அந்த முறைகளை ஃபாலோ பண்ணுறது, தன்கிட்ட இருக்க பெண் குழந்தைங்களுக்கு வேக்சின் கொடுக்கறது என்னோட உரிமை கடமை அப்படின்னு புரிய வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னோட ஒரு பிரின்சிபல் ரோல், முக்கியமான ஒரு கடமையாகவும் நான் நினைக்கிறேன். இந்த கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து மற்ற புற்றுநோய்களோட நிறைய விதத்தில் மாறுபடுது. ஏன் அப்படின்னா, மற்ற புற்றுநோய்கள்லாம் வந்து ரொம்ப குறைஞ்ச சமயத்திலேயே வந்துடும். ஸோ கர்ப்பப்பை வாய் எங்கே இருக்குது, நம்ம பிறப்புறுப்பு வழியாக உள்ளே போனால் கர்ப்பப்பை வாய் இருக்குது, அதுதான் வந்து கர்ப்பப்பை பிறப்புறுப்போடு சேர்கிற வழியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம டார்ச் அடித்து பார்த்து, ஒரு சில ப்ரஷ் மாதிரி இருக்கும், அதை வச்சு தடவி கிடைக்கிற செல்லை கண்ணாடி ஸ்லைடில் போட்டு பார்த்து அதில் கிடைக்கிற ஃப்ளூயிடை HPVன்னு ஒரு டெஸ்ட், அந்த வைரஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த வைரஸ்க்கான DNA இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறது. இது மாதிரி 3 விதம் இருக்குது. ஒன்று, அந்த சர்விக்ஸை வந்து பார்த்து அசிட்டிக் ஆசிட் போட்டு பார்க்கறது, VAN சொல்லுவாங்க, விசுவல் இன்ஸ்பெக்ஷன் வித் அசிட்டிக் ஆசிட்னு. இது ஒரு முறை. இன்னொரு முறை வந்து பாப்ஸ்மியர்னு சொல்கிறது, அந்த செல்லை ப்ரஷ் வழியாக எடுத்து கண்ணாடி ஸ்லைடில் போட்டு நார்மலாக இருக்கா இல்லை அந்த கிருமி வந்ததுக்கான மாற்றங்கள் தெரியுதா அப்படின்னு பார்க்கறது. 3வது முறை, அதில் இருக்கிற செல்ஸை எடுத்து அனுப்பிச்சு அந்த வைரஸோட DNA இருக்கான்னு பார்க்கறது. ஸோ அந்த 3 முறையும் அவைலபிளாக இருக்குது நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு. ஸோ எந்தாவது ஒரு முறையில் நம்ம ஸ்க்ரீன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வைரஸோட தாக்கம் இருக்கா, எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது புரியும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம செஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த வைரஸ் வந்துருச்சு, கர்ப்பப்பை வாயில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேன்சர் வந்துருமா, இல்லை. நம்மளே பார்த்துருப்போம், கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வீட்டில் ஒருத்தருக்கு வந்ததுனால எல்லாருக்கும் கூட இருக்கும், அந்த வைரஸ் இருக்குமோ இருக்காதுன்னு தெரியாது நமக்கு. ஆனால் எல்லாருக்குமே ஒரே நோய் தொற்றோட தாக்கம் வந்து ஒரே மாதிரி இல்லை. ஒருத்தருக்கு நிறைய நுரையீரல் தாக்கம் இருக்குது, ஒருத்தருக்கு வெறும் ஜுரம் மட்டும் வந்தது, ஒருத்தருக்கு ஒன்றுமே வரல ஆனால் டெஸ்ட் மட்டும் பாசிட்டிவாக இருந்தது, இது மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டோம் இல்லையா. அதே மாதிரி தான் HPVலையும், அந்த வைரஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓ எனக்கு HPV இருக்குன்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து கேன்சர் வரப்போகுது அப்படிங்கிறது இல்லை. நம்ம உடம்புல HPV வந்து இருந்தாலும் நம்மளோட சுய நோய் எதிர்ப்பு சக்தினால அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏதாவது மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கு நம்ம உடம்புலையே ரொம்ப நாளாக இருந்து, அந்த கேன்சருக்கு முந்தைய நிலைமையில் இருக்க மாற்றங்களை கொண்டு வந்திருந்தா மட்டும்தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஜஸ்ட் HPV இருக்குங்கிறதுனால ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா. நிறைய பேர்கிட்ட ஸ்க்ரீனிங் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லையே, எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வருது, மாதம் மாதம் தீட்டுப்படுது, வயிறு வலி இல்லை, குழந்தைங்கன்னா நார்மலாக பிறந்திருக்கு, வெள்ளப்படுறது இல்லை, எதுவுமே இல்லை, எனக்கு எதுக்கு ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்னா, ஸ்க்ரீனிங்கிறது எப்போ பண்ணுவோம்னா சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடி பண்ணுறோம். அப்போ கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில் எப்போ சிம்டம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில் கட்டி பெருசாகி மற்ற இடத்துக்கு பரவ ஆரம்பித்த போது தான் சிம்டம்ஸே வரும். கட்டி வரக்கூடிய ஆரம்ப நிலையிலையோ இல்லை நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, கட்டி வரதுக்கு முந்தைய நிலைன்னு சொல்லிட்டு அந்த நிலைகளில் எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. அந்த நிலையில நமக்கு தெரியாது நம்ம வைரஸ் இருக்குது, வைரஸ் இது மாதிரி வேலையெல்லாம் அந்த கர்ப்பப்பை வாயில் பண்ணிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் ஸ்க்ரீனிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸ்க்ரீனிங் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சிம்டம்ஸ் இருந்தால் தான் ஸ்க்ரீனிங் பண்ணுறோன்ட் இல்லை, சிம்டம்ஸ் இருந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், என்னவோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சிம்டம் இல்லாதவங்களுக்கு தான் ஸ்க்ரீனிங் பண்ணணும். இப்போ ஸ்க்ரீனிங் பண்ணால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி நம்ம அந்த கர்ப்பப்பை வாயை பார்த்து இந்த டெஸ்ட் எடுத்துருவோம். எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க படுக்க வச்சு பார்க்கறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். வலிக்குமானா கண்டிப்பாக வலிக்காது. ஏன்னா வலியை பற்றி பயப்பட வேண்டாம், அது எதுவும் நம்ம வந்து சதை எடுக்கிறது அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு கர்ப்பப்பை வாயை தடவி அதை கண்ணாடி ஸ்லைடில் போட்டு அனுப்ப போகிறாங்க, இல்லை அது ஒரு பாட்டிலில் போட்டு அனுப்ப போகிறாங்க. அதனால் வலியோ இல்லை தீட்டு படுறதோ இல்லை நம்ம லீவ் எடுத்துகிட்டு ரெண்டு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் போனால் 5 மினிட்ஸில் டெஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ ரெண்டு வழி இருக்குது, ஒன்று வேக்சின் போடுறது, இன்னொன்று ஸ்க்ரீன் பண்ணுறது. இதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் நம்பரை குறைச்சிடலாம். எப்படி நம்ம இதை ஊர்ஜிதமாக சொல்ல முடியுது அப்படின்னா, மேலை நாடுகள்லேயும் இந்த வேக்சினேஷனும் ஸ்க்ரீனிங்கும் வரதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்த நம்பரை விட அதிகமாக இருந்தது. ஆனால் அவங்க இது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ரொம்ப கட்டாயமாக எல்லாரும் வந்து அவங்கவுங்க டெஸ்ட்டை பண்ணி பெண்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த டெஸ்ட் முக்கியம், இதனால கேன்சர் குறைஞ்சிருக்குன்னு புரிஞ்சிட்டதுனால அவங்களும் எனக்கு வேணும் வேணும்னு கேட்டு பண்ணிட்டதுனால இப்போ அந்த நாடுகளில் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் இல்லை. அவங்க வந்து இதுக்கான டெஸ்ட் பண்ணி பார்க்கறது கூட அவங்ககிட்ட பேஷன்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம நாடும் அந்த அளவுக்கு மாறணும் அப்படின்னா நமக்கு ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது புரியணும். ஒரு 35 வயசு அப்படிங்கிறது குழந்தைங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்க போகிற வயசு, நிறைய வேலை இருக்குது, நிறைய பிஸியாக இருக்கும் நம்ம, அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 45 வயசில் பிள்ளைங்கள்லாம் 10th படித்து 12th படித்து ஹாஸ்டல் போயிட்டாங்க, காலேஜ் போயிட்டாங்க, இப்போ தான் முதுகு வலி ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் என் ஹெல்த்தை பற்றி நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம மேபி நம்ம வந்து சரியான சமயத்தை விட்டுடுவோம் கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எந்த ஏஜ் சரியான ஏஜ் அப்போ ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டால், ஐடியலான ஏஜ் அப்படின்னு பார்த்தா 21 வயசுக்கு மேலே கல்யாணம் எல்லாரும் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாப்ஸ்மியர் டெஸ்ட்னா இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஹெச்பிவி டெஸ்ட்னா பண்ணிக்கலாம். ஸோ இது மாதம் மாதம் பண்ணுற டெஸ்ட்லாம் இல்லை, 3 வருஷமோ இல்லை 5 வருஷமோ அப்படின்னா நம்மலாம் பண்ணிக்கலாம் இல்லையா, அதில் ஒரு கஷ்டமும் இல்லை. அப்படியே முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் 35-45 வரைக்குமாவது நம்ம இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் இந்த மாற்றங்கள்லாம் இருக்கும் கர்ப்பப்பை வாயில், கேன்சருக்கு முன்னாடி ஸ்டேஜ்க்கான மாற்றங்கள். ஸோ பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து 35-45 வயசில் நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போகிறீங்க, ஆனுவல் மெடிக்கல் போகிறீங்க, வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்குற இடத்துல சர்டிஃபிகேட்காக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எனக்கு பாப்ஸ்மியர் பண்ணுங்கள், எனக்கு ஹெச்பிவி டெஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு சர்வைக்கல் கேன்சர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நீங்களாக கூட கேட்டு அந்த டெஸ்ட்டை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம சுகர் இருக்கா இல்லையா இல்லை ப்ரெஷர் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி கேன்சருக்கான ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றி பார்த்தோம். அடுத்து நான் பார்க்குற ஸ்பெஷாலிட்டியில் இருக்கிறது யூட்ரஸ்ன்னு சொல்கிற கருப்பை புற்றுநோய் அப்படிங்கிறது. கருப்பை புற்றுநோய் வந்து வரதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒபீசிட்டி, வெயிட். மாதம் மாதம் தீட்டு ரெகுலராக ஆறுது, பீரியட்ஸ் நார்மலாக இருக்குது, நார்மல் ஏஜில் பீரியட்ஸ் நின்றுடுச்சு, இது ஓகே நார்மல் பேட்டர்ன். இது இப்போ நடு நடுவில் ப்ளீடிங் வந்துட்டே இருக்குது, இல்லை அதிகமாக ப்ளீடிங் ஆகுறது, பீரியட்ஸ் நிற்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் அது மாதிரி இல்லை. உங்களுக்கு நான் பீரியட்ஸ் நிற்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலுமே ஒரு டேட்டுக்கு நடுவில் பீரியட் வருதோ இல்லை உங்களுக்கு அதிகப்படியாக ப்ளீடிங் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப முக்கியமாக பீரியட்ஸ் ஒரு வாட்டி நின்றுடுச்சு மெனபாஸ்னு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ளீடிங்கே வரக்கூடாது. அதுக்கப்புறமா நான் தீபாவளிக்கு வந்து நான் ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்டேன் அதனால நினச்சேன், நான் ட்ராவல் பண்ணேன் அது மாதிரி நினச்சேன் அப்படின்ட்டு ஹெல்த்தை உதாசீனப்படுத்தாமல் தீட்டு நின்னதுக்கப்புறம் ஈவன் ஒரு சொட்டு ரத்தம் வந்தாலும் சரி, இல்லை ப்ரௌன் கலர் ஃப்ளூயிட் வந்தாலும் சரி, இல்லை பீரியட்ஸ் மாதிரியே ப்ளீடிங் இருந்தாலும் சரி, டாக்டரை கன்சல்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு பல காரணம் இருக்குது. நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாம் குறையிறதுனால கூட ப்ளீடிங் இருக்கலாம், ஆனால் கேன்சர் இல்லைங்கிறத ரூல் அவுட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ கருப்பை வாய் புற்றுநோய் வந்தவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும், கருப்பை புற்றுநோய் வந்தவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னா ரெண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பீரியட்ஸ்க்கு நடுவில் ப்ளீடிங் வர்றது, ஹஸ்பண்டோட சேர்ந்து இருக்கும்போது ப்ளீடிங் வர்றது, வெள்ளப்படுறது. வெள்ளப்படுறது நார்மலாக இருக்கும், பீரியட்ஸ் முடிச்சு ஒரு 5வது நாள் 6வது நாள் வெள்ளப்படுறது, அப்புறம் முட்டை ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம்னே அந்த வரப்போகிற பீரியட்ஸ்க்கு 2 வாரம் முன்னாடி தின்னாக வாட்டரியாக ஒரு நீர் மாதிரி டிஸ்சார்ஜ் போகிறதெல்லாம் நார்மலான விஷயம் தான். ஆனால் எப்போ உங்களுக்கு வர ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஸ்மெல் இருக்குது, பிளட் கடந்த மாதிரி வருது, அப்பப்போ வந்துட்டே இருக்குது, இல்லை உங்களுக்கு பேட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன்னாலையும் இருக்கலாம் இல்லை கேன்சர்னாலையும் இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் அது ட்ரீட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அப்புறம் சினைப்பு கேன்சர்னு சொல்லப்படுகின்ற ஒவேரியன் கேன்சர், இது 3வது கேன்சர். இது இதுக்கான சிம்டம்ஸ் என்னென்னா இது ரொம்ப மோசமான கேன்சர். இது ஏன்னா இது எந்த சிம்டம்ஸுமே பண்ணாது. பெரும்பாலான பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டேஜில் தான் வருவாங்க, கட்டி அமைதியாக வயிற்றுக்குள்ளே வளர்ந்துட்டே இருக்கும், ஒரு 10-15 சென்டிமீட்டர் இருக்கும், அப்போ கூட தெரியாது அவங்களுக்கு. அவங்க இது எந்த ஏஜில் வரும்னா ஒரு 50க்கு மேலே தான் வருது. அப்போ என்ன ஆகும்னா அவங்க நினச்சிப்பாங்க நம்ம வெயிட் போட்டுட்டோம், தொப்பை பெருசாகிடுச்சு அது மாதிரி. இது பசி இல்லாமல் இருக்கும், வயிறு ப்ளோட்டிங் இருக்கும், ஏப்பம் வர மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் சாப்பிட்ட உடனே போதும் அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கிறது, அடிக்கடி யூரின் போன மாதிரி இருக்கிறது, அப்புறம் மோஷன் போகிற இடத்துல இப்போ டிஃபிகல்ட்டி இருக்க மாதிரி இருக்கிறது, அடி வேறு கனமாக இருக்கிறது, இது மாதிரி வேக் சிம்டம்ஸ் தான் இருக்கும் ஓவேரியன் கேன்சருக்கு. ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது, இல்லை மார்பக புற்றுநோய் இருந்திருக்கு, இல்லை சினைப்பை கேன்சர் இருந்திருக்கு, அதாவது முட்டைப்பை கேன்சர் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த கேன்சர் வந்து ஒரு 10% ஃபேமிலியில், அதாவது 100-ல் 10% பேருக்கு குடும்ப போக்கில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களும் இந்த கேன்சர்ஸ்க்கான ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது பெட்டர், சரிங்களா? நீங்கள் வந்து இது மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் டாக்டர் பார்க்கணும், பார்த்து உங்களுக்கான செக்கப்பை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது கருப்பை, கருப்பை வாய், ஓவரின் கேன்சர், மூணு கேன்சர் சொன்னாலும் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது வந்து முட்டைப்பை கேன்சருக்கும் கருப்பை கேன்சருக்கும் சொல்கிறது வந்து குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுறோம், குடும்பத்தில் யாருக்காவது இந்த வியாதி இருந்தால் மட்டும்தான் பண்ணுறோம். ஆனால் கருப்பை வாய் அப்படின்னு சொல்கிற சர்வைக்கல் கேன்சருக்கு வந்து யூனிவர்சலாக எல்லா பெண்களும் பண்ணிக்கணும். இது வந்து ஃபெமிலியல் கேன்சர் கிடையாது, இது 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 வரதுக்கான சிம்டம்ஸும் தெரியாதுன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் இதை வந்து எல்லா பெண்களுமே பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். சொன்ன மாதிரி 21 வயசுக்கு மேலே பாப்ஸ்மியராக இருந்தால் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை HPV இருந்தால் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும், இல்லைனா அட்லீஸ்ட் 35-45 வயசு வரைக்குமாவது இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கேன்சர் வரதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சா ரொம்பவே நல்லது, இல்லை ஆரம்ப ஸ்டேஜில் கேன்சரை கண்டுபிடிச்சோன்னா நம்ம ட்ரீட் பண்ணுறதும் ரொம்ப சுலபமாக இருக்கும், வாழ்நாளில் எந்த பாதிப்பும் இருக்காது, ட்ரீட்மெண்ட்டோட சைடு எஃபெக்ட்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன பெஸ்ட் அவுட்கம் ட்ரீட்மெண்ட்டோடதோ அது ஆரம்ப ஸ்டேஜில் கேன்சரை ட்ரீட் பண்ணும்போது தான் கிடைக்கும். கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரும்பொழுது நம்ம அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கியூரையோ குணப்படுத்துறதையோ இல்லை சைடு எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணுறதையோ பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு கொடுக்குற டோஸும் சர்ஜரியோ இல்லை கீமோதெரப்பியோ எல்லாமே மாறும். ஸோ அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸும் அதிகமாக இருக்கும். அதனால் இதை ஒரு நம்ம பெண்கள் வந்து இப்போது நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டோம், நிறைய வேலைக்கு போகிறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம், நம்ம வந்து பொருளாதார நிலைமையில் படிப்பில் எல்லாத்துலேயுமே இண்டிபெண்ட்டாக டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி நம்ம ஃப்யூச்சரை பார்த்துக்கிறது எல்லாத்தையும் டிசைட் பண்ண ஆரம்பிச்சோம், நிறைய விஷயங்களை கேட்குறோம் பார்க்குறோம். கூடவே நம்ம ஆரோக்கியங்கிறது நம்ம மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆரோக்கியத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா 35 வயசுக்கு மேலே நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்ம இந்த உடம்பை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு தான் நம்ம ஃபுல் லைஃபுமே இருக்குது, நம்மளை நம்பி தான் என்டையர் ஃபேமிலியும் இருக்குது. ஒரு மதரோ இல்லை ஒரு ஒய்ஃபோ அப்படிங்கிறவங்க ஒரு ஃபேமிலியை ஹோல்ட் பண்ணுற ஒரு கிரேட் பவராக இருக்கிறதுனால, ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறதுனால நம்மளை நம்பி தான் இந்த குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட டைம் இல்லை, இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இல்லைன்னு தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறது, இல்லை டாக்டர்ஸ் கிட்டே போனால் அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அது நம்ம டென்ஷனாக இருக்கும், ஒன்று கிடக்க ஒன்று சொல்லுவாங்க டாக்டர்ஸ்னாலே அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறது பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கான வழி கிடையாது, பிரச்சனைகளை எதிர்கொள்ள பழகணும். அதனால ஸ்க்ரீனிங் பண்ணிட்டோம்னா ஆரம்ப நிலையிலையோ இல்லை அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயோ இருக்கிற பிரச்சனைகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்புறம் கருப்பை வாய் புற்றுநோய்க்கான ஸ்க்ரீனிங், அதாவது இந்த டெஸ்ட்லாம் சொன்னோம் இல்லையா, விஏ பண்ணலாம், பாப்ஸ்மியர் பண்ணலாம், இல்லை HPV டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டெஸ்ட் எப்போ பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து மாதவிடாய் சமயத்தில் ப்ளீடிங் இருக்கும் பொழுது நம்ம அந்த ப்ளீடிங்கோடு சேர்த்து நம்ம நார்மல் செல்ஸ் எடுக்கிறது கஷ்டம், அந்த டெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ ரிசல்ட் கொடுக்காது. ஸோ அந்த அது சரியான சமயம் கிடையாது. ஸோ பீரியட் முடிஞ்சு ஒரு 5-6 days, 5-6 நாள் ஆன பிறகு என்ன ஆகும்னா, நம்ம பீரியட் நின்றுடும், வெள்ளப்படுறது நின்றுடும், கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தீட்டு இருந்தாலும் எல்லாம் நின்றுடும். ஸோ அதனால பீரியட் ஆரம்பிச்சு ஒரு 10-14 நாள் வரைக்கும் ஐடியல் டைம், நம்ம எந்த டெஸ்ட் பண்ணிக்கிறோம், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான எந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுதான் ஒரு சிறந்த டைமான நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பீரியடில் பண்ணும்பொழுது டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து ஆப்டிமமாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும், டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். உலக சுகாதார நிறுவனம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லா பெண்களுக்கும் வந்து கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பதுக்கான தடுப்பூசி போடுறது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது 90% பெண்கள், 9-14 வயசு உள்ள பெண்களுக்கு நம்ம 2030 தடுப்பூசியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோடையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கனடா போன்ற நாடுகளில் 2006 இந்த வேக்சினை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் 2006 ஆரம்பிச்சு 2016 இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தான் சர்வைக்கல் புற்றுநோய் மட்டும் இல்லை மலக்குடல் புற்றுநோய்க்கு, பீனஸ்னு சொல்கிற ஆணுறுப்பு புற்றுநோய்க்குலாம் காரணமாக இருக்குது அப்படிங்கிறனால பாய்ஸ்க்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது பசங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேர்ள்ஸ்னு இல்லாமல் பாய்ஸ்க்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்பயுமே நம்ம வந்து சரியான தகவல்களை காது கொடுத்து கேட்காம தயங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்கள் வந்து இந்த ஜெனரேஷன் கூட கிடைக்கிற பெனிஃபிட்டை அவைல் பண்ண முடியாமல் கிடைக்காம போயிடும் அவங்களுக்கு. அதனால சரியான தவறு நம்ம அதனால வேக்சினை பற்றி புரிஞ்சுக்கணும், ஸ்க்ரீனிங்கை பற்றி போய் புரிஞ்சுக்கணும். ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியம், இது நம்மளாக தேடி போய் அடையக்கூடிய ஒரு விஷயம். எல்லா சமயத்துலையுமே நம்மளை தேடி தேடி ஆரோக்கியம் வராது, நம்மளாக தேடி போனால் மட்டும்தான் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். நம்ம இலக்குங்கிறது கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது நம்ம சமுதாயத்தில். இதுவரைக்கும் எனக்கு புரிஞ்ச வழியில் நான் என்ன கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், சினைப்பை புற்றுநோய் பற்றி உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் வானொலி வழியாக எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணி கேட்கலாம். இன்னொன்று, இப்படி ஒரு மகத்துவமான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தது, இத்தனை பேரை இந்த வானொலி மூலமாக இந்த செய்தியை கொண்டு சேர்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வானொலிக்கு என் தரப்புலேருந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
நேர்களே, இதுவரை கருப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த பகுதி 2 சென்னை அடையார் புற்றுநோய் நிறுவனத்தின் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவ நிபுணர் திருமதி டாக்டர் ஜெயஸ்ரீ நடராஜன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.